ஆஸ்திரேலிய பாராளுமன்ற வரலாற்றில் அதிக நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இப்பொழுதும் கடமையாற்றுபவர் பிலிப் ராடக். இந்த வருடத்துடன் அவர் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருப்பதாக செய்தி அறிந்து அவரை தொடர்பு கொண்டு கேட்டோம்.
இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தின் ஆஸ்திரேலிய பிரதிநிதியாக என்னை கடமையாற்றுமாறு அரசு வேண்டியுள்ளது. அந்த வேலையை நான் சரியாக செய்யவிடின் அரசு என்னை வேலை விட்டு நீக்கக்கூடும். அதேபோல் அரசு மாறினாலும் நான் அந்த வேலையை இழக்கக்கூடும்.
நாற்பத்தி இரண்டு வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றியது குறித்து அவர் என்ன உணர்கிறார் என்று கேட்டதற்கு,
பாராளுமன்ற உறுப்பினராக வருவதை ஒருவரும் இலேசாக எடுக்கக்கூடாது. மூன்று வருடங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் போது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த பங்களிப்பை செய்ய முடியவில்லை என்றால் அந்த பதவியை ஏற்பதில் எந்த பயனும் இல்லை. நான் இதுவரை 14 முறை தேர்தலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அது மக்கள் என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையே காட்டுகிறது. நான் ஒரு வழக்குரைஞராக தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். வழக்குரைஞர் மன்றத்தில் இன்றும் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் எப்பொழுது மீண்டும் வழக்குரைஞராக ஆகுவேன் என்று எனக்கே தெரியாது.
பாராளுமன்ற உறுப்பினர் தவிர சர்வதேச மன்னிப்பு சபையின் உறுப்பினராகவும் நீண்ட காலமாக இருக்கிறார் என்று கேட்டதற்கு,
சர்வதேச மன்னிப்பு சபை அது வேறு கதை. சர்வதேச மன்னிப்பு சபையின் கொள்கைக்காக நான் பூரணமாக ஆதரிப்பதால் கடந்த 45 வருடமாக அங்கத்தவராக இருக்கிறேன். சர்வதேச மன்னிப்பு சபை துர்க்கு தண்டனை உலகில் ஒழிக்கப்பட வேண்டும் என செயல்படுகிறது. அதனால் தானோ என்னவோ மனித உரிமை ஆணைய பிரதிநிதியாக என்னை தெரிவு செய்துள்ளார்கள்.
I think that's one of the reasons that I have a degree of credibility in relation to being the human rights envoy.
இந்த பாராளுமன்ற வாழ்வில் அவர் சந்தித்த மிகவும் மகிழ்வுக்குரிய அல்லது நெஞ்சை நெகிழ வைத்த நிகழ்ச்சி எது என்று கேட்டால், அதற்கு பதில் சொல்ல முன் தான் சந்தித்த மிகவும் சிக்கலான சம்பவம் என்ன என்று கூற விரும்புகிறேன் என்று கூறி,
The worst is when you have a disagreement with your colleagues that it is very difficult to resolve.
எனக்கு பிடிக்காத சம்பவம் என்றால் எனது கட்சிக்காரர்களை எதிர்த்து கொள்கைக்காக திறமாக நிற்பது சிக்கலாக இருந்தது. 1987 ஆண்டில் புகலிடம் கோர்பவர்களும் குடிபெறுபவர்களும் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் நிறம் என்ன, பேசும் மொழி என்ன என்பவற்றை சார்ந்து இருக்கக்கூடாது என்று எனது கட்சிக்காரர்களிடம் பலமாக வாதிட்டேன். கட்சியை எதிர்த்து முடிவெடுப்பதாக இருந்தால் அந்த முடிவு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.
And I suppose I think if you're going to cross the floor it has to be as difficult as that. Otherwise people would do it for reasons of no consequence.
ஆனால் பிரதமர் ஜான் ஹாவர்ட் இந்த நாட்டிற்குள் யாரை அனுமதிப்பது, எந்த வழியில் அனுமதிப்பது என்ற முடிவை நாம் தாம் எடுப்போம் என்று கூறும்போது, நீங்கள் தானே சட்டமா அதிபராக இருந்தீர்கள், அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டதற்கு,
Yeah. Absolutely. I strongly believe that the government of the day
ஆம் உண்மைதான். ஒரு அரசு தனது நாட்டுக்கு யார் குடிவருவார்கள் என்று முடிவெடுக்கும் சுதந்திரம் அரசின் கைகளில் இருக்கிறது என நான் நம்புகிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான சிறப்பு தகமை கொள்பவர்கள், குடும்பங்களுடன் மீளச் சேர்வதற்காக ஆஸ்திரேலியா வருபவர்கள், உலகெல்லாம் இருக்கின்ற 50,000 அகதிகளில் மிகவும் கஷ்டப்படுபவர்களை ஆஸ்திரேலியாவில் குடியமர்த்துவது போன்ற கொள்கையை நான் மனமாற
வரவேற்கிறேன்.
அது சரி, அவரது நெஞ்சை நெகிழ வைத்த நிகழ்வு எது என்று மீண்டும் கேட்டதற்கு,
Look, I think to serve the Australian people as a senior minister,
முக்கியமான சட்ட முன் வடிவுகளை தீட்டுவதற்கும் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டுவதற்கு தேவையான சட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்மையிலேயே அகதி ஆக்கப்பட்டவர்களுக்கு புகலிடம் கோர வழிவகுப்பதற்கும் ஒரு சட்டமா அதிபராக இருந்து அவற்றிற்கு தேவையான சட்ட மாற்றங்களை இயற்றுவதற்கு பணிபுரியும் சந்தர்ப்பம் ஏற்பட்டமையை இந்த பாராளுமன்ற வாழ்வில் நான் மகளுடன் சந்தித்த நாட்கள் என்று சொல்கிறேன்.
ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் ஆஸ்திரேலிய வாழ்வுடன் இணைந்து கொண்டுள்ளார்களா என்று கேட்டதற்கு,
Look, I think people from Sri Lanka have settled extraordinarily well.
முக்கியமாக தமிழர்கள் ஆஸ்திரேலியா மண்ணுக்கு நிறைய பங்களிப்பு செய்துள்ளார்கள். அவர்கள் விட்டு வந்த அவர்களது வாழ்வு எப்படியானது என்பது நான் நன்கு அறிவேன். பல வருடங்களாக நான் இலங்கை தீவுக்கு சென்று வருகிறேன். பிரித்து ஆளும் பிரித்தானியாவின் ஆட்சிக்கு பின் தாம் பின்தள்ளப்படுவோம் என்று சிங்களவர்கள் கருதியதால் தமிழர்கள் இன்றும் பின்தள்ளப்பட்ட நிலையில் வாழ்கின்றார்கள்.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு நிரந்தர இடம் தேடும் பணியில் உங்களது பிரச்சாரம் எப்படி அமைகிறது என்று கேட்டதற்கு,
இது குறித்து வெளிவிவகார அமைச்சருடன் நான் நேரடியாக பதில் சொல்வேன். ஆனால் நீங்கள் கேட்டபடியால் சொல்கிறேன், நான் சந்தித்த அனைத்து நாட்டு தலைவர்களும் ஆஸ்திரேலியாவுக்கு ஆதரவு தருவதாக உறுதியளித்துள்ளார்கள்.
அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெற்றோம்.
Thank you very much and best wishes to all your listeners and thank you for giving me the opportunity to say au revoir.